நமஸ்காரம். பகவான் பரபிரம்மத்துக்கு இந்திரன் முதலான தேவர்களும் பூசை செய்வார்கள், வசிஷ்டர் முதலான ரிஷிகளும் ஆராதனம் செய்வார்கள், சேர சோழ பாண்டியர்கள் சக்கரவர்த்திகள் எல்லாம் ஆராதனம் செய்திருப்பார்கள். இப்ப நாம் வாழும் காலத்தில் பெரிய மடாதிபதிகள் சந்நியாசிகள் அவர்களும் செய்கிறார்கள், நாமும் செய்கிறோம். இதுல மேலே போக போக சரியாக செய்வார்கள், குற்றம் குறையும், குறை இருக்காது. ஆனால் நம் போன்றவர்களிடத்தில் வர வர பல விதங்களிலேயும் குற்றம் குறை இருக்கும். அது ஸ்லோகங்களை சொல்லுவதிலேயாகட்டும், பூஜைக்கு பொருள் சேர்ப்பதிலாகட்டும், பூஜை செய்யும் முறையிலாகட்டும், நாம் வைத்துக் கொள்ளும் ஆச்சாரத்திலாகட்டும், நம் மனத்தில் இருக்கிற தூய்மையாகட்டும், இதில் எல்லாவற்றிலுமே குறைதான் இருக்க போகிறது. இதை கண்டு சில சமயம் நமக்கு அச்சமாக இருக்கும். அவர் எதை பார்ப்பார்? அவர்களோடு நம்மை ஒப்பிட்டு இது சுமார் என்று தள்ளிவிடுவாரா, அல்லது அவரவர்களுக்கென்று இவ்வளவுதான் இவனால் முடியும் என்று வைத்திருப்பாரா? அந்த பெரியவர்களோடு என்னை ஒப்பிட்டு பார்த்தால் நிச்சயமாக நான் தேரப்போவதில்லை. பெருமான் எப்படி இவற்றை கணக்கு பண்ணுகிறார் என சாஸ்திரத்தில் பரபக்தி, பரஞானம், பரமபக்தி என்று உயர்த்தி கொண்டே போகிறது. நாம் அப்படி இல்லை. அப்ப வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் போன்றோர்களுக்குத்தான் கிடைக்கும். நாம் எல்லாம் வெறுமனே பண்ணி கொண்டிருக்கிறோமா? இதற்கு எங்க சட்டம் இருக்கிறது? அளவுகோல் எங்க இருக்கிறது? இதுதான் இப்ப கேள்வி. இது எல்லார் உள்ளத்திலும் இருக்கும், அப்பப்ப அச்சமாகவும் இருக்கும், ஐயமாகவும் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே அளவுகோல் இல்லை. சாஸ்திரத்தை படித்து பார்த்தால் ஒரு அளவுகோல் இருக்கிறா போல இருக்கும், ஆனால் பின்னால் புரட்ட புரட்ட பல விதி விலக்குகள் இருக்கும். இந்த பிறவியில் நமக்கு எவ்வளவு அறிவு உள்ளது, ஆற்றல் உள்ளது, எந்த சூழ்நிலையில் வளர்ந்து வந்திருக்கிறோம், இப்போது பெருமானிடத்தில் எப்படி விருப்பம் வைத்திருக்கிறோம், நம்மால் பண்ண முடியாவிட்டாலும் இயலவில்லையே என்று வருந்துகிறோமா, இது இத்தனையும் அவர் கணக்கு வைத்திருப்பார். வசிஷ்டர் போன்றோர்களுக்கு மட்டும் என்று அவர் நிச்சயம் வைக்கவில்லை. ஏன் அப்படி? சட்டம் சட்டம் தானே இருக்கலாம், ஆனால் சட்டமே பெருமானுடைய விருப்பத்தை பொறுத்து தான் இயற்றப்பட்டிருக்கிறது. அவருடைய விருப்பம் பலரும் தன்னை வந்து அடைய வேண்டும் என்பதே. அதுக்கு தகுந்துதான் சட்டம் வைத்திருக்கிறார், அதுக்கு தகுந்துதான் விதிவிலக்குகளும் உள்ளன. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்ப எனக்கென்று எங்கு இருக்கிறது சட்டம்? சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால், ஒவ்வொரு தனி மனிதனுக்காக சாஸ்திரம் ஒன்றும் சொல்லாது, முழுவதுமாகத்தான் சொல்லும். பின் பெருமான் எப்படி தனித்தனியே பார்க்கிறார்? அதற்குத்தான் ஒவ்வொருவருடைய உள்ளத்துக்குள்ளும் அமர்ந்திருக்கிறார். அவர் ஏன் இங்க உட்கார்ந்திருக்கார், ஏன் உட்கார்ந்திருக்கிறார்னு பார்க்கிறோம். ஒரு வஸ்து, ஒரு பொருள் இருக்க வேண்டுமானாலே அவர் உள்ளே இருந்தாக வேண்டும். அத்தோடு உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடனிருந்து அருதி என்று தொண்டரடிப்புடியாழ்வார் பாடுகிறார். உள்ளுவார் நினைப்பவர்கள் உள்ளிற்றெல்லாம் நினைப்பவற்றை எல்லாம் உடனிருந்து கூடவே இருந்து தெரிந்து கொள்கிறார். எப்படி? நமக்கு இருக்கிற புத்தி லெவல் அவருக்கு தெரியும். இவனால் எது முடியும் முடியாது கணித்து வைத்திருக்கிறார். அதற்கு ஒரு அளவுகோல் உண்டு. வசிஷ்டரோடு ஒரு அளவுகோல் நமக்கு இல்லை, அப்படி நிறுத்து பார்க்க மாட்டார். ஆனால் நம்மோடையே நம்மை அளந்து பார்ப்பார். அதுதான் அவருடைய விசித்திரம். நாம் வேலைக்கு போகும்போது அங்க என்ன ஈடுபாடு காட்டுகிறோம், உறவுக்காரர்களிடத்தில் எப்படி ஈடுபட்டு எப்படி செய்கிறோம், கதை படைப்பதில் பொழுதுபோக்குவதில் என்ன ஈடுபாடு காட்டுகிறோம், அரசியல் பேசுகிறோமே மற்றது பேசுவோமே எவ்வளவு உத்வேகத்தோடு பேசுகிறோம், எல்லாத்தையும் உள்ளே உட்கார்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருப்பார். அதிலெல்லாம் அதிக ஈடுபாடு இருந்து, ஆனால் பெருமானிடத்தில் வரும்போது மட்டும், ஓ வசிட்டரை போல எனக்கு பண்ண தெரியவில்லையே என்று வேணுமென்றே இவன் பேசுகிறானா என்று கண்டுபிடிக்க முடியாதா? கண்டிப்பா தெரிந்து கொண்டு விடுவார். அந்த இடத்தில் தான் நாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். நாம எல்லாருக்கும் ஒரே சட்டமானு கேட்பதும் பயனில்லை. என்னால் இயலாதே, அவரோடு என்னை ஒப்பிட்டு விடுவாரா என்று பயந்தா போலே கேட்பதிலும் பொருள் இல்லை. நேர்மையோடு திறந்த உள்ளத்தோடு நம்மால் ஆனதை செய்ய வேண்டும். அதில் மற்ற இடங்களில் என்ன ஈடுபாடு காட்டுகிறோமோ அதை விட ஒரு நூலிழையாவது கூட இருக்க வேண்டும். அதுதானே நேர்மை. எதேதோ கேளிக்கைகளுக்கெல்லாம் ஈடுபாட்டை காட்டிவிட்டு பூசைன்னு வரும்போது மட்டும் தெரிந்து கொள்ளவே இல்லையே என்று கைவிரித்தால் அப்ப யாரை ஏமாற்றிக் கொள்கிறோம்? நம்மை நாமே. அதனால் பெருமான் நம்மை கணிப்பது அப்ஜெக்டிவ் என்று நினைக்க வேண்டாம். இது வந்து ஒரு கேள்வியை கொடுத்து விட்டு நாலு சாய்ஸஸ் கொடுத்து ஒன்றை டிக் செய்யவும் அதை போல் இல்லை. அப்படி செய்துவிட்டு மெஷினே மார்க் போட்டு விடுகிறது. இது அப்படி அல்ல. நாம் எழுத வேண்டும். எழுதினதை ஒழுங்காக ஒரு வாத்தியார் திருத்துபவர் பார்க்க போகிறார். மாணவி என்ன எழுதியிருக்கிறாள்னு பார்ப்பார். எந்த பள்ளிக்கூடம், எந்த பக்கத்தில் இருந்து வருகிறார், அவர்களுக்கு எவ்வளவு எக்ஸ்போஷர் இருக்கும், எல்லாத்தையும் பார்த்து தான் மார்க் போடுவார். இது அப்ஜெக்டிவ் டெஸ்ட் இல்லை, மிகவும் சப்ஜெக்டிவ் டெஸ்ட். அதுக்கு தான் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் அமர்ந்திருக்கிறார். இப்ப நம்ம நேர்மைக்கு இது ஒரு பெரிய பரீட்சை. எனக்கு இதில் மட்டும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. மேலும் லௌகிக விஷயம் பலவற்றுக்கும் ஏஜ் லிமிட் உண்டு. இத்தனை வயசு வரைக்கும் தான் ஸ்கூல், இத்தனை வயசு வரைக்கும் தான் கவர்மெண்ட் ஜாப், இத்தனை வயசுக்கு ரிட்டையர் ஆகணும், அவ்வளவே. ஆனால் பெருமானோ அதுலேயும் ரிலாக்ஸேஷன், எந்த வயசுக்கும் வா, எப்பவும் படி. ஆனால் அந்த வயசுலயாவது மற்ற இடத்தில் காட்டும் ஈடுபாட்டை விட கூட காட்டு. அதை கண்டுபிடிப்பது அவருக்கு கஷ்டமே இல்லை. சரி, உலகத்தில் அப்படி பண்ணுவதில்லை என்னால் மற்ற பேர் நம் உள்ளத்தில் உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கவில்லையே, அதனால் அவர்களால் நான் என்ன செய்கிறேன்னு கண்டுபிடிக்க முடியாது, என் செயல்பாடு அவர்களுக்கு தெரியாது. ஆனால் பகவானுக்கு தெரியும். அதனால் ஒரு கவலையை விடலாம். வசிட்டரோடும் இந்திரனோடும் என்னை ஒப்பிட்டு இவன் பூசையில் குறை இருக்கிறதேன்னு சொல்லுவாரா என்றால் மாட்டார். அதே சமயம் அதையே நமக்கு ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா நாமே மற்ற இடத்தில் எப்படி செய்கிறோம் என்பதை ஒப்பிட்டு பார்த்து கண்டிப்பாக தெரிந்து கொண்டு விடுவார். இந்த உண்மை புரிந்து நேர்மையோடு நடந்து கொள்வோம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCIT CHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.